Hallelujah, 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 Hallelujah. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகின்றது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லி கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 குடம் என்ன என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையிலே உங்கள் அனைவரையும் இந்த இறை சிந்தனைய நேரத்திலே சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு சிறப்பான காரியத்தை நம்மோடு கூட பேச போகிறார். அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரிடத்தில் நம்மை கொடுக்கணும், ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கணும். ஆண்டவர் இந்த வெள்ளிக்கிழமை, அதுவும் இந்த தலை வெள்ளி என்று சொல்லக்கூடிய நாள் மிகவும் ஒரு சிறப்பான நாள். இந்த சிறப்பான நாளில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு தான் இணைந்திருக்கிறோமா என்பதை நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சிந்தனை தான் நம்மளை என்ன செய்யுதுன்னா, அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். எதை நீ சிந்திக்கிறாயோ அதுவாகவே நம்ம மாறுகிறோம். கடனை பற்றி சிந்தித்தீங்கன்னா கடன்காரனாகவே மாறிடுவீங்க. பாவத்தையே பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் பாவியாகவே மாறிடுவோம் நம்ம. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வாதங்களை நோக்கி சிந்திக்கணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய வாழ்வில் கடந்த சம்பவங்களை நினைத்து அவங்க என்ன செய்கிறாங்க, இதே மாதிரி நடந்துச்சு, இதை மாதிரி நடந்துச்சு, இதை மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, பின்னாடி நடப்பாங்க. எண்ணத்தால் வந்து நம்ம முன்னாடி தான் நடக்கணும். இப்போ நம்ம ஒரு சேரில் உட்காந்துருக்கோம், எந்திரிச்ச உடனே முன்னாடி நடப்போம், காலை எடுத்து முன்னாடி தான் வைக்கிறோம். எந்த மனுஷனாவது பின்னாடி ஏதாவது சாதனை புரிகிறாங்கன்னா பின்னாடி வைப்பாங்க, ஏதாவது தேவை நிமித்தமாக பின்னாடி போவாங்க. ஆனால் நம்ம நார்மலாக வழக்கமாக நம்ம நடக்கக்கூடிய முறை முன்னாடி தான் கால்கள் வருகிறது. அதே போல் நம்முடைய எண்ணங்களும் முன்னோக்கி தான் செல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எண்ணத்தாலேயே பல வேளைகளில் எப்படி நடக்கிறோம் அப்படின்னா, பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து அப்படி இருந்திருந்தேன்னா இப்படி ஆயிருப்பேன், அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்திருந்தா எல்லாமே கற்பனையில் தான். அதனால தான் நம்ம கடந்த காலத்தை குறித்து நீ கவலைப்படாத, புதிய ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தரேன். அப்போ நம்ம புதிய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா என்ன ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அது நமக்கு கிடைக்குது. அப்போ கடவுள் நமக்கு கொடுப்பாருன்னு நம்புறது. கடவுளே நீங்கள் இதை செய்ய போகிறதுக்காக நன்றி. இப்போ லாசரை எழுப்ப போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அப்படி தான் ஜெபிக்கிறாரு, நீங்கள் நான் கேட்குறதெல்லாம் கொடுக்குறீங்க, இதையும் நீங்கள் செய்ய போகிறீங்க, அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன செய்வார், லாசரை வெளியேவான்றாரு. அப்போ இந்த உதாரணங்கள், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்து பார்த்து காதுகளில் கேட்டால் கூட அதை உணர முடியாத கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதுதான் ஒரு கதையில் சொல்லுவாங்க, ஒரு ஃபாதர் வந்து மழைக்காக ஜெபிக்கிறதுக்கு மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணார், மழைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் வாங்க அப்படின்னு. அப்போ எல்லோரும் மழைக்காக ஜெபிக்க கோயிலே திரண்டு இருந்துருச்சான். ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் கொடை கொண்டுட்டு வந்துருச்சான். ஒரே ஒரு புள்ள மட்டும் கொடை கொண்டுட்டு வந்துருந்துச்சு. அப்போது சாமியார் கேட்டார், என்ன கையில் இவ்வளோ பெரிய கொடை வச்சுருக்குற அப்படின்னு. அது குழந்தை சொன்னிச்சான், நம்ம ஜெபம் பண்ணோன்னே இப்போ நமக்கு மழை பெய்ய போகுது, ஏன்னா கடவுள் கேட்டோன்னே கொடுத்துருவாரு, அப்போ வீட்டுக்கு போகும்போது நினையாமல் போகணும்ல அப்படின்னு சொன்னிச்சான். அதே மாதிரியே அன்றைக்கி ஜெபம் முடித்தவொடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழந்தை மட்டும்தான் கொடையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போச்சான். பாருங்கள், இது ஒரு ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவமாக ஒரு கதையாக சொல்லப்பட்டாலும் இந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம சோதித்து பார்க்கணும். நாம் எல்லாமே நம்ம சரியாக தான் இருக்கிறோன்னு நினைக்கிறோம். நேற்று தினத்தில் வந்தக்கூடிய அந்த திருப்பலியில் நான் சொன்னேன், 99 ஆடு நீதிமான், ஒரு ஆடு தான் காணாமல் போனது, கடவுள் அந்த ஒரு ஆட்டுக்காக தான் வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பக்கம் இருந்து பார்க்கணும், நான் வந்து அந்த ஒரு ஆட்டை போல் இருக்கிறேன்னா, அல்லது இந்த 99 ஆட்டுக்குள்ளே நான் ஒருத்தராக உட்காந்துக்கிட்டு நான் எல்லாம் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, நான் என்கிட்ட எல்லாமே சரி, கொஞ்சம் கொஞ்சம் தான் தப்பு, மற்றபடி நான் ஓகே அப்படின்னு நம்மளே நம்ம நியாயப்படுத்தி கொள்கிறோமா? அப்போ அந்த 99 ஆட்டுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, செய்ய வேண்டியதை கடுமையாக செய்வோம், அது ஒரு கட்டாயம், அது செய்து முடிச்சிடுவோம், அது கட்டளை, அதை கட்டளைக்காக செய்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை கடந்த ஒரு அன்பைத்தான் நம்மகிட்ட கேட்குறாரு. இன்றைக்கி நாமும் கூட இந்த நாட்களில் வரக்கூடிய காரியங்களெல்லாம் சிந்தித்து பார்த்து, நான் எப்படிப்பட்ட நல்ல ஒரு அடையாளமாக இருக்கிறேன், நான் அந்த வித்தியாசமாக ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறேனா அப்படிங்கிறத யோசிக்கத்தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு அழைப்பு விடுக்கிறாரு. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற போது ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறாரு. செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் இருந்தார். ஒரு செல்வரையும் அந்த பொறுப்பாளரையும் வச்சு ஒரு கதை. செல்வர் திடீர்னு அவர் வந்து யாரோ சொல்ல கேள்விப்பட்டு அந்த பொறுப்பாளர் மீது என்ன செய்கிறார், உடனே ஆக்ஷன் எடுக்கிறார். கதை அப்படி தான் போகுது. செல்வர் ஒரு அவர் வந்து இந்த செல்வர் வந்து அங்கேயே இருக்கிறவர் இல்லை, அவர் வந்து ஒரு டிராவலர், அவர் ஊர் பூரா ஊர் சுற்றுறவர். அவர் நம்பி உட்கார வச்சிருந்த ஒரு பணியாளன் இவர். இந்த பணியாளன் வந்து எந்த விதத்துலேயும் தீமை செய்ததா இல்லை, அந்த தலைவனுக்கு சொத்து சேர்த்து வைக்கிற நிலைமையில் தான் இருந்தான். தலைவனுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், அதை தான் அந்த மனுஷன் செஞ்சான். அவனை கையூட்டு வாங்கியதாகவோ இல்லது அவனுடைய சொத்தை வந்து இதுபடுத்தியதாகவோ அங்கே எதுவும் குற்றச்சாட்டுகள் பெருசாக இல்லை. அவர் தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன, உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், நீர் இனி வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். ரொம்ப ஒரு கடுமையான தலைவன், யாரோ சொல்கிறதை கேட்டுட்டு தான் வச்சிருந்த அந்த ஒரு பொறுப்பாளனை மீது சந்தேகப்படுறார். அப்போ இந்த பொறுப்பாளனுக்கு கோபம் வந்துருச்சு. இந்த பொறுப்பாளனுடைய செயல்களுக்கு முன்னாடி உள்ளே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குற போது அந்த பொறுப்பாளன் எப்படி இருந்திருக்கிறான் அப்படின்னா, தலைவனுக்கு உகந்தவனாக இருந்திருக்கிறான். அவனை பற்றிய வந்த கேள்விகள் தான் தவறானது, ஆனால் இவன் எதுவும் அந்த சொத்துக்களை சுரண்டியதாகவோ அல்லது அவன் ஏழைகளுக்கு கொடுத்ததாக கணக்கு எழுதியதாகவோ இங்கே ஒன்றுமே கிடையாது. அவன் நேர்மையாகத்தான் இருந்திருக்கிறதாக ஒரு ஒரு பார்வை சொல்லுகிறது. அவன் உடனே என்ன செய்கிறான், நான் இந்த தலைவனுக்கு இவ்வளோ நாள் விசுவாசமாக இருந்து இப்படி ஆகி போயிடுச்சு, நான் ஏழை மக்கள் வந்து கடினப்பட்டு இப்போ கடன்காரங்களாக நிற்கிறாங்க, இந்த தலைவனுக்காக இதெல்லாம் நடத்தி கொடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், தலைவனை நம்பி இருந்த இவன் என்னை கைவிட்டுட்டான், இப்போ நான் வெளியில் போனேன்னா அங்கே இருக்கிறவன் தான் எனக்கு சோறு போடணும், அங்கே இருக்கிறவன் எனக்கு உதவி செய்யணும், அப்போ அவனெல்லாம் கடன்காரனாக இருக்கிறான்ட்ட. அப்போ பாருங்கள், இந்த முன்மதியோடு அவன் செயல்பட முயற்சிக்கிறான். அப்போ என்ன செய்கிறான், தலைவனை அவன் வந்து இழப்பை சந்திக்க செய்தாலும் அவன் என்ன செய்கிறான், இன்னொரு பக்கம் தன் யாரோடு சார்ந்து வாழணுமோ அவர்களோடு என்ன செய்கிறான், டக்குன்னு தன்னுடைய கையை கோர்த்து கொள்கிறான். அதுதான் இந்த கதையினுடைய ஒரு அழுத்தமாக ஆண்டவர் சொல்கிறார். கடன்பட்டவர்களை ஒருவராக அழைத்து, இதில் எவ்வளோ, அவன் 100 50 போடு, 40 20 போடு, இப்படின்னு அவன் என்ன செய்கிறான், அதெல்லாம் குறைச்சி எழுதி அந்த நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர், பாருங்கள் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அந்த தலைவர் யார் அப்படின்னா, நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதான். அவன் செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நேர்மையற்ற விதமாக தான் இருக்குது. தலைவன் பார்க்கிற போது அது நேர்மையானது அல்ல. இப்போ நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்படுறார், தலைவர் அவரை பாராட்டினார் அப்படின்னு எழுதியிருக்கு. ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். இப்போ கடவுள் இங்கே தான் வந்து சூட்சியமத்தை வைக்கிறார். நம்ம வந்து தலைவருங்கிற இடத்துல இயேசுவை வச்சோ இல்லை பொறுப்பாளருடைய இடத்துல இயேசுவை வச்சோ பார்க்க முடியாது. இது இயேசுவை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு ஓமை இல்லை. அவர் ஒரு நெகட்டிவ் ஸ்டோரியிலிருந்து ஒரு பாசிட்டிவ் கன்க்ளூஷன் கொடுக்குறார். இப்போ இதில் வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இதுதான், ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். அப்போ ஒளியின் மக்கள் எப்படி இருக்கணும், இதுதான் அவருடைய கேள்வியை, அவருடைய தேடல், நம்மை தேட சொல்கிற விதம். இப்போ இந்த ஒளியின் மக்களாக நான் இருக்கிறேன் அப்படின்னா, நீ எப்படிப்பட்ட நிலையில் அடுத்தவர்களுக்கு ஈர்ந்து கொடுத்து அடுத்தவர்களை ஆதாயமாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற, இவ்வுலகின் மக்கள் அப்படி தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு கடவுளுடைய அந்த காட்சி காரியங்களை குறித்து கவலை இல்லை. ஆனால் இப்போது அவன் எனக்கு வேணும், அப்போ என்ன செய்கிறேன், என்னுடைய பொருளை நான் கொடுத்து அவனை தக்க வச்சுக்கிறேன். ஸோ இப்படி தான் இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ ஒளியின் பிள்ளைகள் கடவுளை ஆதாயமாக்கி கொள்ளப் போகிறவர்கள், இந்த உலகத்தினுடைய அடையாளத்தை கடந்து நிற்க வேண்டியவர்கள் எவ்வளவு கொடுக்க வேண்டும், தாராளமாக கொடுத்து தங்களிடத்தில் இருப்பதை இழந்து ஆதாயமாக்கி கொள்ளத்தான் அழைக்கப்படுகிறோம். அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் உணர்த்துறார். இன்றைக்கி பொருள் பகிர்வினுடைய அத்தியாவசியத்தை ஆண்டவர் இந்த வாசகங்களில் உள்ளே வச்சிருக்கிறார். லூக்கான செய்தியில் 16 அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்க, அந்த லூக்கான செய்தியினுடைய முழுமையான அந்த பகுதியும் கூட இதையேத்தான் வந்து முன்னுரைத்து கொண்டிருக்கிறார். லூக்கான செய்தி 16 அதிகாரம் 1-ல் பார்த்தீங்கன்னாக்க 8 வரைக்கும் இது, ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அப்போ இந்த உலகத்தினுடைய பொருட்களை வச்சு நீ எதை வந்து சாதிக்க முடியும், ஒன்றும் சாதிக்க முடியாது. அப்போ இந்த நேர்மையற்ற செல்வத்தை வைத்து நீ நண்பர்களை சம்பாதிச்சுக்கோ, அது தீரும்போது உங்களை நிலையான உறைவிடத்தில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச் சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராக இருப்பார் அப்படின்னு சில சொல்லிட்டு, எந்த வீட்டு உரிமையாளரும் இரு தலைவருக்கு ஊழியம் செய்ய முடியாது, அதனால் நீ உலக காரியத்தை வச்சு கடவுள் ஒளியின்குள்ளே மக்களை கொண்டுட்டு வரத்துக்கு நீ தன்னை உன்னை இழக்கிற அடையாளமாக இருக்கிறியா, உன் பொருள்கள் அதற்கு உதவி செய்தா, இதெல்லாம் இந்த கேள்வியில் வரக்கூடிய விஷயம். ஒரு சில பேர் சாகிற போது படுக்கைக்கு கீழே கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுட்டு சாகுறாங்க. ஒரு பிச்சைக்காரர் பேப்பரில் செய்தி வந்தது, அவர் ஒரு பிச்சைக்காரர் இறந்துட்டார். அவர் பிச்சைக்காரர் யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து வந்து கார்பரேஷனில் அவருடைய பாடி எடுக்கும்போது, அவருடைய கீழே அவர் உட்கார்ந்துருந்த சாக்குக்கு கீழே அவர் பணம் வச்சிருந்திருக்கிறார். எவ்வளோ பணம் அப்படின்னா, அது நியரிங், அதாவது 1 கோடியை நெருங்கி நிற்கிறது. அவ்வளோ பணம், அவ்வளோ பணத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, பிச்சை எடுத்த காசெல்லாம் மாற்றி கீழே உட்கார வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார். ஸோ இந்த மனுஷன் தானும் வாழலை, தன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்யலை. பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஏழையாக இருக்கிறவங்க, பிச்சைக்காரருடைய அடையாளத்தில் இருக்கிறவர் கூட இப்படி தான் இருக்கிறாங்க, பகிர மனசில்ல. பணக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களும் அந்த மாதிரி இருக்கலாம், பகிர மனசு இல்லாமல். அங்கேயும் எக்ஸப்ஷன் இருக்கும், இங்கேயும் எக்ஸப்ஷன் இருக்கும். ஏழையாக இருப்பாங்க, தங்களிடத்தில் இருக்கிறத கொடுத்து வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில ஏழைகள் கொடுக்க மனசே இருக்காது, இருக்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி வச்சு அவங்க ஏழையினுடைய அந்த நிலைமைக்குள்ளேயே இருப்பாங்க. கொடுத்தா தானே ஊறும் கேணி, அப்போ கொடுக்க மனசில்லை. அப்போ ஏழையாக இருக்கிறோம், எனக்கு கொஞ்சோண்டு இருக்குன்னு தான், நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு உணர்த்துற அந்த ஒரு உணர்தலுக்குள்ளே வர முடியாத ஏழைகளும் உண்டு. பணக்காரர்கள், எனக்கே பத்தலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பணக்காரர்களும் உண்டு. அங்கேயும் எக்ஸப்ஷன் உண்டு, என்னென்னா தங்கள் பணத்தை கொடுத்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற பணக்காரர்கள் உண்டு. தங்களிடத்தில் இருப்பது ஏழ்மையாக ஒரு சிறிய அளவேனும் இருந்தாலும் அதையும் கொடுத்து பகிர்கிற ஏழைகளும் உண்டு. இப்போ எல்லா தளத்துலேயும் ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ நாம் யோசிக்கணும், நான் எந்த தளத்தில் நிற்கிறேன் அப்படின்னு. நிறைய நேரம் நம்ம என்ன செய்வோம், நியாயப்படுத்திக் கொள்வோம், ஆமாம் செய்யாமலா போயிட்டேன், அதை செய்யலையா இது செய்யலையான்னு. கடவுளுக்கு முன்னாடி உண்மையாக நம்ம அளந்து பார்க்கணும் நம்ம எந்த அளவீடுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு. அந்த 16வது அதிகாரத்தில் பாருங்கள், அப்படியே சொல்லிட்டு திருச்சட்டத்தையும் இறையாட்சியையும் இணைச்சி ஒரு ஆண்டவர் அடையாளத்தெல்லாம் சொல்கிறாரு. பண ஆசை மிக்க பரிசெயர் இவற்றையெல்லாம் கேட்டு. பண ஆசை மிக்க பரிசெயர். அப்போ அந்த இடத்துல அவர் சொல்ல வர விஷயம் என்னென்னா, பகிர முடியாத நிலையில் இருக்கிற இந்த பரிசெயர். அப்போ தான் பண ஆசைன்னா யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே வச்சுப்பேன். அப்போ இப்படிப்பட்ட அந்த காட்சியெல்லாம் சொல்லிவிட்டு செல்வரும் லாசருங்கிற கதைக்கு வந்து அதை முடிக்கிறார். செல்வரும் லாசரும், ஏழை லாசர் பெரிய பணக்காரன், அவங்கக்கிட்ட இருந்து அந்த பிரச்சனை என்ன, இதைத்தான் வந்து இந்த லூக்கா நற்செய்திக்கு உரிய ஒரு பகுதி, வேறு நற்செய்தி சொல்லாத ஒரு பகுதி இந்த செல்வரும் லாசரும் ஒரு பகுதி, மிகவும் சிறப்பான ஒரு பகுதி. இப்போ இந்த காட்சிகள் வழியாக இந்த 16வது அதிகாரத்தில் முழுமையுமாக அவர் சொல்ல வருகிற விஷயம் என்னென்னா, பகிர்ந்து வாழுதனுடைய அத்தியாவசியம், பகிர்ந்து வாழணும். என்கிட்ட இல்லை என்கிட்ட இல்லைன்னு என் இட எவன் கொடுப்பான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பாணியை விட்டுட்டு உன்கிட்டத்தில் இருப்பதை பகிர்ந்து கொள், பகிர்வது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. நாங்களும் இந்த பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறோம். நேற்று கூட சிங்கப்பூர்லேருந்து ஒரு சகோதரர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னாங்க, சர்மன் கேட்டோம் ஃபாதர், நல்லா இருந்துச்சு, எங்களுக்கும் ஒரு புரிதலை கொடுத்துச்சு, அப்போ நம்ம எதாவது செய்யலாம் நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரதர் எங்களோட தொடர்பு கொண்டார், பிரதர் எக்ஸ்ன்னு சொல்லி. உண்மையாக பாராட்டுறோம். பாருங்கள், அவங்க செய்தியை கேட்டுட்டு அவங்க என்ன செய்யலை, உட்காரலை, சும்மா இல்லை, ஏதாவது செய்யலாமே, சும்மா ஜெபம் பண்ணோம், இப்படி கோயிலுக்கு போனோம் ஜெபம் பண்ணோம், வீட்டில் ஜெபம் பண்ணோம், இதுதான் வாழ்க்கை முறையாக இருந்துடக்கூடாது, சம்திங் பியாண்ட். பருங்கொடைக்கு நான் வந்த உடனேயுமே நாங்கள் என்ன செய்தோம், என்னுடைய பார்வை வந்து அந்த பக்கம்தான் விழுந்துச்சு. அநேகரை நம்ம உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நாம் என்ன செய்கிறோம், இந்த அருங்குடை இல்லம் என்ன செய்யுது ஏழைகளுக்கு, நிறைய கஷ்டப்படுறவங்க வராங்க, அவங்க கஷ்டத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ சொல்லிகிட்டே இருக்கிறோம், உங்களுக்காக மன்றாடுறோம், ஜெபிக்கிறோம், கண்டிப்பாக பரிந்துரையில் வச்சு அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணால் போதுமா, ஒருத்தன் பசியோடு வரான், அவனுக்கு முதல்ல நான் எதை கொடுக்கணும், அவனுக்கு சாப்பாடை கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெய்வத்தை நான் சொல்ல முடியும். தெய்வத்தை உன உட்காரு, ஆண்டவர் உன்னை இப்படி தான் வச்சிருக்கிறார் தெரியுமா அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவன் கேட்க முடியாது, ஏன்னா பசி காதை அடைக்கும், கண் இருண்டு போய் கிடக்கும். அங்கே போய் இயேசு ஆண்டவர் விடுவிக்கிறார் அப்படின்னா அவனுக்கு முதல்ல விடுவிக்கிறதுக்கு ஒரு பழைய சோறு கிடைச்சா கூட பெரிய விஷயம். அவனுக்கு கொஞ்சோண்டு சோறு சோறு கிடச்சிச்சின்னா, நாலு இட்லி கிடைச்சா அதுதான் அவனை முதல்ல கண்ணையும் காதையும் திறக்க வைக்கும். பாருங்கள், இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பை விட்டு வெளியில் போய் நின்றுட்டு அது அப்படியாகும் இப்படியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை அடிக்கிற காரியங்கள் ரொம்ப கஷ்டமான விஷயம். சில பேர் ஏழைகளுக்கு உதவி செய்வதாக நினச்சிக்கிட்டு பெரிய படம்லாம் காட்டி அதெல்லாம் செய்வது ரொம்ப வேதனையான விஷயம் கூட. சில நேரத்தில் ரெக்கார்டுக்காக நம்ம என்ன செய்யலாம், எடுக்கலாம். நமக்கு கொரோனா நேரத்தில் நாங்களும் சில ரெக்கார்டெல்லாம் எடுத்தோம். எதுக்காக அப்படின்னா, கவர்மெண்ட்லேருந்து வந்து நம்மளை கேட்டாங்கன்னா நம்ம காட்டுறதுக்கு எவிடென்சஸ் வேணும், நமக்கு அதுக்காக செய்யலாம். ஆனால் இதுக்காகவே பெருமைக்காகவே வாழக்கூடிய, நான் அடிக்கடி அதுதான் சொல்லுவேன், பெருமைக்காக நம்ம எருமை மேய்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவருடைய காரியத்துக்குள்ளே நம்ம ஆசீர்வாதமாக கடந்து போகணும். ஒரு பங்கு தளத்தில் உணவு பை கொடுத்தாங்க, உணவு உதவி செய்கிறாங்க, அரிசி கொடுக்குறாங்க, 5 கிலோ அரிசி. சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாச்சு, எல்லாத்தையும் வர சொல்லியாச்சு. ஏழை பாழையெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்குது, எல்லா வயதை போன ஆட்கள் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. 5 மணிக்கு ஆரம்பித்தது, 9 மணி வரைக்கும் இப்போ ப்ரோக்ராம் போகுது, ஆடல் பாடல் அது இதுன்னு போகுது. 9 மணிக்கு மேலே கடைசி அந்த குளூரில் அவங்க எல்லாம் போத்திக்கிட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சி உட்கார்ந்துருக்குறாங்க. கடைசியாக அந்த 5 கிலோ அரிசியை தூக்கி கொடுக்குறாங்க. இது கடவுளுடைய பார்வையில் ஆசீர்வாதமானதாக இருக்குமா? அந்த 5 கிலோ அரிசி அவங்களுக்கு வயிற்று பசியை போக்கும், ஆனால் கொடுத்தவருடைய செயல்பாட்டை நம்ம பார்க்குறோம். அந்த கொடுக்குறவங்க இந்த ஏழை மக்களுக்கு இந்த 5 கிலோ அரிசியை கொடுக்கறதுக்கு நீ படம் இவ்வளோ பெருசாக காட்டணுமா? பாருங்கள், அதுக்கு வந்து நமக்கு நிறைய தலங்கள் இருக்கிறது, அதை எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி கொடுக்கறது. இன்றைக்கு கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பார், எல்லாவற்றையும் சரின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதனால தான் சொல்கிறோம், பொருள் பகிர்வினுடைய அத்தியாவசியத்தை உணர்த்துகிற ஒரு பகுதி, அதே சமயம் அதை எப்படி கொடுக்குறோங்கிறதையும் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அதனால தான் இந்த கை செய்கிறது இந்த கை அறியாது. நிறைய பேர் அருங்குடை இல்லம் கட்டுகிற போது பேங்க்கில் வந்து பணம் விழுந்துக்கிட்டே இருக்கும், யார் அனுப்பினானே எனக்கு தெரியாது. உண்மையாலுமே அது ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுற. அன்றைக்கி கூட ஒரு ஃபேமிலி வந்து, நாங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை பணம் போட்டேன் ஃபாதர் அப்படின்னாங்க. எனக்கே சொல்லவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் போட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஓகே, நம்ம அதுக்கு பெருமைக்காக சொல்லலை. அவங்க அவங்க வந்து ஃபாதர் பணம் வந்துருச்சா பார்த்து சொல்லுங்கள், ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன், அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். அதெல்லாம் தப்பு சொல்லலை. ஒரு சில பேர் அது கொடுத்துட்டு அதை பெருமையாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. நான் அதிகமான பேர் கிடையாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் இந்த கை செய்கிறது இந்த கை தெரியாமல் இருக்கட்டும் அப்படின் தான் செய்கிறாங்க, நிறைய பேர் செய்கிறாங்க. அது உண்மையாலுமே கடவுள் வந்து அதுக்குரிய கைமாறு கொடுக்காமல் போக மாட்டார். நான் காலேஜ் படிக்கும் போது எங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸர் அப்படி தான் சொன்னார், கடவுளுக்குன்னு நீ ஏதாவது செஞ்சிட்டின்னா அவரை நீ கடன்காரனாக ஆக்குற, அப்போ அவர் அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் உட்கார மாட்டார் அப்படின்னாரு. ஒரு ஒரு ரூபா செஞ்சேன்னா அவர் அதை 9 ரூபாயாக உனக்கு திருப்பி கொடுத்துட்டு தான் உட்காருவார். அதை நான் பல விதத்தில் உணர்ந்திருக்கிறேன். அவர் சொன்ன அந்த கூற்று உண்மையானது. கடவுளை நம்ம கடன்காரன் ஆக்கிட்டோம் அப்படின்னா அந்த கடனை அவர் எப்படி தீர்ப்பார்? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்படி தான், இந்த உதவி யார் வேணாலும் செய்யலாம், ஒரு ஒரு தேவை இருக்குது, ஒரு இது மனுஷங்க யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் மனிதர்கள் செய்ய முடியாத உதவி எத்தனையோ இருக்கிறது. ஒரு பாதுகாப்பு, யார் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வர முடியும்? அது ஆண்டவர் தான் செய்ய முடியும், அதை செய்வார். பிள்ளைகளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு ஆசீர்வாதம், அதை யார் செய்ய முடியும்? அது அவர் தான் செய்ய முடியும். நம்ம போகிறோம், தப்பானதை கை வைக்க போகிறோம், ஆண்டவர் தட்டி விடுவார், போ வெளியில் போ முதல்ல, இங்கே வேணாம் அப்படின்வார். அப்போ யார் அதை செய்ய முடியும்? மனுஷன் செய்ய முடியாது, அப்போ ஆண்டவர் செய்வார் அதை. அப்போ நம்ம கண்களால் காண முடியாத ஆசீர்வாதங்கள், உலகை சாராத மற்ற ஆசீர்வாதங்கள்லாம் நிறைய கிடக்குது, அதெல்லாம் ஆண்டவர் செய்துட்டே இருக்கிறாரு. அப்போ நம்ம நினைக்கக்கூடாது நமக்கு ஆண்டவர் இப்படி போனால் இப்படி தான் வரும். இல்லை, ஆண்டவருக்கு இந்த வழியில் உன் கையை விட்டு போச்சுன்னா அது எந்த வழியில் வரும்னே நமக்கு தெரியாது. அதுதான் அற்புதம், அதுதான் ஆசீர்வாதம். அதனால தான் இந்த காரியங்களை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு அழைக்கிறார். நீதிமொழிகள் 22:9 சொல்கிறாரு, கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார், அவரே ஆசி பெற்றவர், கருணை நிறைந்தவர். இசையா 58:7 சொல்லுது, பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதுமன்றோ நான் விரும்பும் நோன்பு. ஆண்டவர் இந்த நோன்பை தான் விரும்புகிறாருன்னு சொல்லிட்டார். அப்போ நாம் அதையும் கேட்காம வேறு நோன்பை தான் நம்ம கொடுக்குறோம். இப்படி செய்வோம், அப்படி செய்வோம், கோயிலை பிரம்மாண்டமாக கட்டுவோம், செய்யக்கூடாது என்று எதுவுமே கிடையாது. அதனால் இதெல்லாம் ஃபாதர் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இல்லை, செய்வோம். அதே சமயம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சில கிராமப்புற பங்குகளில் திருவிழா கொண்டாடுவாங்க, அங்கே கைம்பெண்கள் இருப்பாங்க, வாழ்க்கையை கஷ்டப்பட்டு ஓட்டுறவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த ஊரில் ஒவ்வொரு வீட்டுக்கும் தலை கட்டு வரின்னு சொல்லி போடுவாங்க. 1000 ரூபாய், 2000 ரூபாய் போட்டு வாங்கி அவ்வளோத்தையும் அவங்க அழிப்பாங்க பாருங்கள், வெடியில் அழிப்பாங்க. அப்படியே புஸ் டம் முடிஞ்சிச்சு, 10,000 ரூபா சரவெடி முடிஞ்சிருச்சு, புஸ் டம்மு தான் முடிஞ்சிருச்சு. படபடணும், எவ்வளோடா இது? 5000 ரூபா பதறணுவான். நமக்கு இங்கே அப்படியே இறங்கும் நெஞ்சிலேருந்து, மனசு கஷ்டமாக இருக்கும். கிராமப்புறங்கள்லாம் நாங்கள் அங்கே இருக்கிற பெரியவர்கள்ட்டெல்லாம் சொல்ல முடியல, ஏன்னா எல்லாருமே இவ்வுலகை சார்ந்தவனை போல் இருக்கிறாங்க. இவ்வுலகை சார்ந்தவன் யார்? பிசாசு. அவன் என்ன சொல்கிறானோ அதை செய்கிறாங்க. இது அறிவு, அறிவு, கடவுள் அறிவு கொடுத்துருக்கிறாரு, அதை நோக்கி நம்ம ஓடணும். அது ஒரு மகிழ்ச்சி, ஓகே, மகிழ்ச்சிக்கு அளவு இருக்குது இல்லையா? நம்ம வேண்டான்னு சொல்லலை, அதையும் அளவீடு. ஒரு 50,000 செலவு பண்ணுற இடத்துல ஒரு 15,000 செலவு பண்ணி முடிச்சுக்கலாமே. ஒரு 15,000 செலவு பண்ணுற இடத்துல ஒரு 5000 ரூபாய்க்கு 4 ராக்கெட்டை விட்டு முடிச்சிக்கோ. மீதி 10,000 ரூபாய் என்ன செய்யலாம்? ரெண்டு குடும்பத்துக்கு 5000 5000 சாப்பாட்டுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? 5 மூட்டை அரிசியை வாங்கி அங்கே இருக்கிற ஒரு ஏழை வீடுகளுக்கு கொடுத்தீங்கன்னா, 5 வீடு நீ கொடுக்குற அந்த ஒரு போடுற 10 வெடியில் போகிறது பாருங்கள், 5 வீடு உட்காந்து 1 மாதம் சாப்பிடுவாங்களே. அவங்களுக்கு அந்த உணவினுடைய தேவை குறைகிற போது அவங்க அடுத்த தேவையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களே. பிள்ளைகளுக்கு கிழிஞ்ச ஆடைகளை போட்டு விட்டுருப்பாங்க, அந்த கிழிஞ்ச ஆடைகளை மாற்றிட்டு அந்த வீட்டுக்காரன் பிள்ளைகளுக்கு ஒரு 2 டிராயர் வாங்கி கொடுப்பான், பிள்ளைகளுக்கு ஒரு கவுனை வாங்கி கொடுப்பான். பாருங்கள், அவங்களுடைய கௌரவமான வாழ்க்கைக்குள்ளே போவாங்க. பாருங்கள், நீ இதனால் விளையக்கூடிய பாவங்கள் தடைபடும். அவங்க பாவ வாழ்க்கைக்குள்ளே இருந்தால் அதான் காசு வந்துருச்சே, ஏன் நான் பாவம் செய்யணும், பாவம் செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், நான் ஒழுங்காக இருப்பேன். பாருங்கள், அவங்கள நேரிய வழியில் வாழ வைக்குது. அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த அறிவார்ந்த செயல் எவ்வளோ பெரிய அற்புதத்தை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இந்த கடவுள் இதை தான் விரும்புகிறார், அதுதான் சொல்லிட்டார். எசையா 58:7 மறந்துடாதீங்க, எது நோன்பு, நான் விரும்பும் நோன்பு இதுதான் அப்படின்றாரு. தோபித்து புத்தகத்தில் பார்க்குறோம், தோபித்து எப்படி பகிர்ந்து கொண்டார் பாருங்க. அவற்றை காணிக்கையாக்குமாறு ஆரோனின் மைந்தர்களாகிய குருக்களிடம் கொடுத்து வந்தேன். அதுபோன்று அதே மாதிரி தானியம், திராட்சை ரசம், ஒலிவ எண்ணெய், மாதுளம்பழம், அத்திப்பழம் ஆகியவற்றோடு மற்ற பழங்களிலும் 1/10 எருசலேமில் திருப்பணி புரிந்து வந்த லேவியரிடம் கொடுத்து வந்தேன். மேலும் 1/10 விற்று 6 சேர்த்து வைத்த பணத்தை எருசலேமுக்கு எடுத்து சென்று பகிர்ந்து கொடுத்து வந்தேன். ஒரு கடவுளுடைய அடியார் 1/10 எத்தனை பங்காக பிரிக்கிறார் பாருங்களேன். அப்போ அத்தனை பங்கையும் என்ன செய்கிறாரு, அங்கங்கே பிரித்து கொடுக்குறார். அப்போ அவருடைய செயலை கடவுள், அதனால தான் பைபிளில் அவர் இடம்பெறாங்க. யூதித்து புத்தகத்தில் பார்க்குறோம், 16:24 இஸ்ரேல் இனத்தார் அவருக்காக 7 துயரம் கொண்டாடினர். அவர் தாம் இறப்பதற்கு முன்பே தம் கணவர் மனாசேயின் நெருங்கிய உறவினர் ஆகிய அனைவருக்கும் தம் உடைமைகளை பகிர்ந்து கொடுத்திருந்தார். பாருங்கள், அந்த மனாசே அவருடைய மனைவி தான் யூதித்து. அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய உறவுகளுக்கு அந்த உடைமைகளெல்லாம் பகிர்ந்து கொடுத்து வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால் பதிவு செய்திருக்கிறாங்க பாருங்களேன். சாலமணி ஞான நூல் 7:13 சொல்லுது, நான் கள்ளம் கபடமின்றி கற்றேன். பொருள் ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, வேறு சில ஆசீர்வாதங்களும் பகிரக்கூடியதாக இருக்குது. நான் கள்ளம் கபடமின்றி கற்றேன், கற்றதை முறையீடின்றி பிறரோடு பகிர்ந்து கொண்டேன். முறையீடின்றி, என்ன முறையீடின்றி, அதாவது சில நம்மளுடைய தமிழகத்தில் ஒரு ஜாதிய ஒரு வெறித்தனம் ஒன்று, ஒரு பிசாசுத்தனம் ஒன்று இயங்கி கொண்டு இருக்கிற, இந்த பிசாசுத்தனம் வந்து தமிழ்நாட்டில் ஊறி போனதாகவே கிடக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த ஜாதியத்தின்படி இந்த பிள்ளைகள் இதை தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறைப்பாடை நம்ம பார்க்குறோம். இந்த குலத்தவர் இந்த வேலை செய்வாங்க, அப்போ அந்த வேலைக்கான படிப்பை அவங்க தான் படிக்கணும் அப்படிங்கிற, இதுதான் குல வழி பயிற்சி. இதைத்தான் வந்து நம்ம தமிழகம் வந்து ஊறி போய் கிடக்குது. இப்போ அதை விட்டு நம்ம வெளியில் வந்துட்டாலும் இந்த சாதிங்கிறது ஒட்டிக்கிட்டு கிடக்குது. அது எதுக்குன்னு தான் யாருக்குமே புரியல, ஆனால் எல்லாருக்கும் தேவையாக இருக்குதுன்னு மட்டும் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிற போல் தெரியுது. அது ஏங்கிறத கேட்டோம்னா நம்ம விட்டுட்டு வெளியில் வந்துடுவோம். அப்போ பாருங்கள், அந்த குலத்தின்படியாக ஒருத்தரை உருவாக்குறார் இவருக்கு, இதுக்கு தான் அப்போ அவர் அதை படிக்கணும். அப்போ முறையீடு, ஒரு முறைமையின்படி அப்படின்னு படிக்கிறது, ஒரு முறைமையின்படி இவர் இதுக்கு தான் தகுதி உள்ளவர், இவர் தகுதி இல்லாதவர். அப்படி இல்லாமல், அதுதான் சொல்லுது பைபிள், கற்றதை முறையீடின்றி, இனி வேறு எந்த முறையும் இதில் கொண்டு வந்து நுழைக்காத, முறையீடின்றி பிறரோடு பகிர்ந்து கொண்டேன், அதன் செல்வத்தை நான் மறைப்பதில்லை. அப்போ உங்களுக்கு இருக்கிற அறிவை நான் இவனுக்கு தான் கொடுப்பேன், இவன் நம்மால் இவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அதில் நீ வந்து முறை வைக்கிறேன்னு அர்த்தம். அது கடவுளுக்கு ஒவ்வாது. முறையீடு இல்லாமல் யாரெல்லாம் அந்த தேவையில் இருக்கிறாங்களோ, யார் ஆர்வத்தோடு வராங்களோ, நீ சொல்லி கொடுத்தீன்னா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். எங்களோட பணி செய்கிற பிரதர் இன்பநாதன் பிரதர் வந்து ஒரு இசைக்கலைஞர், அவர் இசை படிச்சிருக்கிறார். அவரோட பேசுகிற போது அவர் அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட, ஃபாதர் நிறைய பேருக்கு நிறைய பேரை உருவாக்கி கொடுக்கணும் ஃபாதர் அப்படின்வார். இது ஒரு இசைக்கலைஞருக்கு உரிய ஒரு என்ன, அது ஒரு ஆழமான பண்பு கிடையாது, வித்தியாசமான பண்பு. ஒரு இசைக்கலைஞர்னா எப்படி இருப்பாங்கன்னா, யாருக்கும் சொல்லித்தரக்கூடாது, ஏன்னா சொல்லி கொடுத்துட்டா எல்லோரும் வாசிச்சிருவான், காசு கம்மியாகப்படும், டிமாண்ட் ஜாஸ்தின்னா அங்கே வந்து இது இப்போ என்ன, அது ப்ராடக்ட் சர்ப்ளஸாக இருக்குன்னா டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும் அர்த்தம். எல்லாரையும் பயன்படுத்துவாங்க. இப்போ டிமாண்டு ஜாஸ்தி ஆகணும்னா ப்ராடக்டினுடைய இதை குறைக்கணும் இல்லையா, அதுதான் அவங்களுடைய யுக்தி. ஆனால் இப்போது இவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி கொடுக்கணும், இதுதான் மனசு. இந்த நல்ல மனசுக்கு தான் மனுஷங்க வாழ்கிறாங்க. பெருமை நாம் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறது பெரிய பணத்தோடு வாழ்வாங்கன்னு இல்லை, மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. அத்திமரம் துளிர் விடாது போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமது போனாலும், மந்தையிலே ஆடு மாடு இல்லாது போனாலும், நான் ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருப்பேன். வீட்டுக்குள்ளே அது இல்லை இது இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கு, ஆனால் அவங்க ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, ஃபாதர் வீட்டிலெல்லாம் பிரச்சனையெல்லாம் இருக்குது ஃபாதர், நாங்கள் வந்து ஜெபிக்கலாமா ஃபாதர் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது பிரச்சனைகள் இருக்கிறப்ப தான் நிறையா ஜெபிக்கணும் நம்ம பிரச்சனை இருக்குது, அதனால் நான் ஜெபிக்க தகுதியற்றவன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. என்கிட்ட குறைகள் இருக்குது, என்கிட்ட பிரச்சனைகள் இருக்குது, நான் இன்னும் அதிகம் ஆண்டவரை நோக்கி ஓடுகிற போது ஆண்டவர் அந்த குறைகளுக்கு மத்தியிலையும் பிள்ளை நம்மளை தேடி வருதுன்னு தான் பார்ப்பாரு. இது வந்து ஆடிங் மோர் பாயிண்ட்ஸ் டு யூ. உங்களுக்கு வந்து ஆண்டவர் பாயிண்ட்ஸை ஏற்றி கொடுக்குறது. இது இல்லையே அது இல்லையேன்னு நீ போகாமல் நிறைய ஏழைகள் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறாங்க. காரணம், ஆண்டவர் எங்களுக்கு இதை கொடுத்தாரா அதை கொடுத்தாரா, கோயிலுக்கு போனால் சாமியார் எதை கொடுப்பாரு எதை கொடுப்பாரா. சில பேர் கேட்பாங்க, என்ன கொடுக்குறாருன்னு நீ அங்கே போகிற, இங்கே வா அப்படின்னா உடனே அங்கே போகிறது நல்ல மனநிலை கிடையாது. அப்போ கடவுள் வந்து நமக்கு எல்லாவற்றையும் தரத்துக்கு தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் மனநிலை எப்படி இருக்கணும், துன்பத்தோட துயரத்தோ இல்லை. ஆனால் ஆண்டவரை நான் உண்மையாக ஏற்றுக்கொள்வது அதுதான். பிரியாணிக்கு ஏற்றுக்கொள்கிறதில்ல, சோறு போடுறாங்க அதுக்காக ஏற்றுக்கொள்கிறதில்ல, இந்த சாமியார் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் ஏற்றுக்கொள்வதில்ல, கடவுளை பிடிச்சிருக்குதா அதனால் யோசிக்கணும் பாருங்களேன். அப்போ இந்த அறிவு வச்சுருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்யலாம், அறிவை பயன்படுத்துங்க. படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஏதாவது டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்கிறீங்களா, உங்கள் கோயிலில் அது மாதிரி ஆட்கள் இல்லையா, சொல்லி கொடுத்து உருவாக்குங்க வாலிப பிள்ளைகளை. உங்கள் பங்கில் வந்து நல்ல பணி செய்கிறதுக்கு தலைத்த மருத்துவர்களாக இருக்கிற நீங்கள் மருத்துவ முறைகளை மற்ற வாலிபர்களுக்கு சொல்லி கொடுத்து நல்ல பங்கில் நல்ல விஷயங்களை செய்ய வைங்க. லாயர்ஸாக இருக்கிறீங்களா, நீங்கள் ஒரு 10 வாலிபர்களை உருவாக்குங்க. அவன் போய் லா படித்தெல்லாம் அவனுக்கு வந்து புரியாதுங்க, நீங்கள் படித்து அறிவோடு இருக்கிறீங்கள அவங்க. நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 10 இளைஞர்களை கூப்பிட்டு சட்டத்திட்டங்களை சொல்லி, இந்த மாதிரி பிரச்சனையில் யாராவது மாட்டிக்கிட்டால் இங்கே கூட்டிகிட்டு போகணும்ப்பா, இதுக்கெல்லாம் நம்ம ரெடியாக இருப்போம். லெட் அஸ் கிரியேட் அ பேட்டில், போருக்கான தளத்தை நம்ம உருவாக்குவோம். தீமைக்கு எதிராக நன்மை புரியக்கூடிய நல்லவர்களை உருவாக்குவோம். காசுக்காக நான் இதை பேசவே இல்லை, நீங்கள் அதுலேயும் பணத்தை வச்சிங்கன்னா நாசம். ஆண்டவருடைய பணிக்கான தளத்தை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆகவே தான் இந்த நாளில் நிறைய, இப்போ எங்கள் பங்குலலாம் நிறைய நம்மளை சுற்றி சோர்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க, ஆனால் உள்ளே வரமாட்டாங்க. ஒரு ஆலயத்தில் ஒரு பணி, ஒரு கட்டட பணி ஒன்று செய்யணும், ஒரு இன்ஜினியர்கிட்ட நான் கேட்குறேன், இந்த தயவுசெய்து எடுத்து செய்யுங்க. ஆ, கோயிலெலாம் நான் தலையிட மாட்டேன், ஊரெல்லாம் சேர்ந்து என்னைய பேசிடுவாங்க ஏதாவதுன்னா. எல்லோரும் வந்து ஆமாம், இப்போ நாங்கள் உட்காந்துருக்குறோமே, எல்லோரும் பேசுகிறாங்களே, எல்லோரும் காயப்படுத்துகிறாங்க, எல்லோரும் கல் அடிக்கிறாங்க. இங்கே மாலை ஒருத்தன் மாலையை போட்டுட்டு போவான், இங்கே வந்து ஒருத்தர் சிறப்பால் அடிப்பான், அவ்வளோதான். அதுதான் வாழ்க்கை முறை. இயேசுநாதருக்கு என்ன எல்லாமே மாலை போட்டாங்களா, இல்லையே பாருங்கள். அதனால் இது இந்த உண்மைகளை புரிஞ்சு கொள்ள வேண்டியது தான், புரிஞ்சுக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். காயப்படுத்தும் போது கஷ்டமாக தான் இருக்கும், நம்மளை ஒரு சிலர் ஏமாற்றும் போது நமக்கு வேதனையாக தான் இருக்கும். அதுதான் காயங்கள் தான் கடவுளுக்கு முன்னாடி நமக்கு பொக்கிஷமாக மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ எதையுமே நான் காயப்பட மாட்டேன்னு சொன்னால் நீ காய்க்காத மரமாக நிற்க தான் வேண்டும். காய்க்காத மரம் சபிக்கப்பட்ட மரமாய் மாறி போயிடும். ஆண்டவர் உன்னை காய்க்கத்தான் வச்சிருக்கிறார். காய்க்கிற மரத்தினுடைய கனியை பலர் உண்ண வேண்டும் என்பது திட்டம். உன் கனியை யாரும் தொட முடியலன்னா, நீ காய்த்தும் கனி கொடுத்தும் உன் கனியை தொட முடியாத நிலையில் இருக்கிறாங்கன்னா நாம் இருப்பதே வேஸ்ட். அப்படித்தான் பார்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நமக்கு. சாலமணி ஞான நூல் 18:9 பார்க்குற, நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள். நல்லவர்களின் தூய மக்கள் நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள். துன்பம் வந்தாலும் பகிர்ந்து கொள்வாங்க, இன்பம் வந்தாலும் பகிர்ந்து கொள்வாங்க, ஒன்று போல பகிர்ந்து கொள்வாங்க. நல்லது நடக்கும்போது மட்டும் நம்ம என்ன செய்கிறது, கடவுளோட நல்லது நடக்கும்போது வீட்டுக்குள்ளே பகிர்ந்து கொள்வது, கெட்டது நடக்கும்போது ஓடி வந்து கோயிலில் நின்று நீலாம் ஒரு சாமியா என்னை எப்படி படித்து விட்டே அப்படின்னு சொல்கிறது, தீமைக்கு மட்டும் கடவுளோட பங்கீடு, துன்பம் வரும்போது மட்டும் சாமியாரை வந்து தோத்தறிஞ்சாமிங்கிறது. யோசித்து பாருங்கள், இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள், மூதாதையர்களின் புகழ்பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். லூக்காநற்செய்தி 3:11 பகிர்ந்து கொள்வதை பற்றி பேசுது. இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். ரோமையர் 12:13, வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள், விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள்னாக்க, நீ சாப்பிட போகிற இடத்துல போய் கர்ச்சிப்பை போட்டு இடம் முடின்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேர் ஓடி போய் என்ன செய்கிறாங்க, முதல்ல நமக்கு இடம் என்ன இடம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல உட்காந்தா நம்மளை சிறப்பாக கவனிப்பாங்க. அந்த கருத்தாக இருக்கிறத பற்றி சொல்லலை. நீ விருந்தோம்பல் செய்யும் போது ஏழைகள் நம்மக்கிட்ட வராங்களே, அவங்க நல்லபடியாக மதிப்புக்குரிய ஒரு இடத்தை பெறுறாங்களா? நம்ம பார்த்துட்டே போகிறோம் ஏழைகளுக்கும் போது, என்ன பெரிய பணக்காரர் ஐயா வாங்க அப்படின்னா, இதுதான் கருத்தாக இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறாரு நீ அப்படி இருக்கக்கூடாது. இப்போ அவங்கள கூட விடலாம், நீ ஏழைகளை விடக்கூடாது, கருத்தாக இருக்கணும். அது மேலே எபிரேயர் 13:16, நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள், இவ்வகை பழிகளே கடவுளுக்கு உகந்தவை. பாருங்களா, ஆரம்பமும் அப்படிதான் சொல்லியாச்சு, இறுதியும் அதான் சொல்லியா. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13:16 சொல்லுது. அப்போ எந்த பலியை நம்ம மேற்கொண்டு வருகிறோம்? இந்த பலி ஆண்டவருக்கு உகந்த பலியாக இருக்கிற இந்த பகிர்வினுடைய ஆழம், அதுதான் ஒவ்வொரு பலியும் இறைவனின் பலி, அது பகிர்வின் பலி. இந்த பகிர்வின் பலியில் தான் நாம் நிறைவு அடையணும்னா நாம் பகிரக்கூடிய அடையாளமாக மாறணும். அதனால் நீங்கள் வீட்டுக்காரருக்கு, சில வீடுகளில் கணவருக்கு தெரியாமல் உதவி செய்கிற மனைவிகள் உண்டு, சில வீடுகளில் மனைவிக்கு தெரியாமல் கணவருக்கு உதவி, இது கணவர் உதவி செய்கிற கணவர்கள் உண்டு. அப்படி இருக்கக்கூடாது, ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு முடிவெடுத்து செய்யணும். அது ரெண்டு பேருடைய மனநிலையும் ஒத்துமையாக போகணும். அதுக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, வேறு வழி இல்லைன்னா செய்யுங்க. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஓரளவுக்காவது ஒற்றுமையோடு ஆண்டவருடைய காரியத்தில் கை வைக்கும் போது அந்த குடும்பத்திற்கு பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும், பகிர்வதுனா என்ன, ஏழைகளுக்கு கொடுப்பதுனா என்ன, சொல்லிக் கொடுக்கணும். ஆகவே இந்த அருமையான நாளில் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் இந்த இறந்தவர்களுடைய அந்த நினைவை கொண்டாடி கொண்டிருக்கிற மாதம், இந்த இறந்தவர்களுக்கு கடவுள் இரக்கத்தை அள்ளி கொடுக்கிறார். அப்போ கடவுள் பகிர்ந்து கொள்கிறார். அவர்களை எப்படி கடவுள் மீட்டெடுக்கிறார்? அவர்களின் செய்த நன்மைத்தனத்தின் பொருட்டு அவர்களுக்கு தன்னுடைய இரக்கத்தை கொடுக்கிறார். அப்போ நாம் நன்மைத்தனம் எவ்வளவா இருக்குது நமக்கு, நம்ம அளந்தளந்து போடுறோமா? அதான் கஞ்சனாக இருக்கிறவன் ஸோ சாப்பிட்ற கையில் கூட காக்கா விரட்ட மாட்டானா? அந்த மாதிரியான நிலையில் இருந்துட்டு கடவுளே இரக்கத்தை கொட்டுங்கன்னா எப்படி கொட்டுவார்? நாம் யாருன்னு யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென்.
தந்ததெல்லாம் உனக்கு தருகின்றேன், இதில் புதுமை ஏதுமில்லை. நீ குடியிருக்க இதயம் தருகின்றேன், வேறு சிறந்தது என்னில் இல்லை. நீ தந்ததெல்லாம் உனக்கு தருகின்றேன், இதில் புதுமை ஏதுமில்லை. நீ குடியிருக்க இதயம் தருகின்றேன், வேறு சிறந்தது என்னில் இல்லை. இறைவாயின் காணிக்கை ஏற்றிடுவாய், இறைவாய் என் வாழ்வை மாற்றிடுவாய். இறைவாயின் காணிக்கை ஏற்றிடுவாய், இறைவாய் என் வாழ்வை மாற்றிடுவாய்.